இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5:24 அதே பக்கத்தில் இருக்கிற 6:9 பார்க்க போறோம். 5:24 முதல்ல.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணப்படாமல் போனான்
தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
6:9 வாசிக்கலாம்.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
இந்த ரெண்டு வசனங்களும் இரண்டு நபர்களை குறித்து சொல்லுகிறது. இவர்கள் ரெண்டு பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். வேதத்தில் ரெண்டு பேரை மட்டும்தான் இந்த வார்த்தையினால் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். இதுல என்ன ஆச்சரியம்னா, இவங்க ரெண்டு பேருடைய காரியமும் ஒரே பேஜில் பைபிள்ல வருது. அது ஆச்சரியம். ரெண்டு முக்கியமான ஆட்கள் ஒரே பேஜில் ரெண்டு பேர் வராங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இரண்டாவது நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு சஞ்சரித்தல் என்றால் என்ன என்பதை நம்ம தெரியணும், புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம புரியணும். இந்த ரெண்டு பேருமே அருமையான கேரக்டர் பைபிள்ல. ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருடைய காரியங்களிலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குது, ஆங்கில வேதாகம் இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், ஏனோக் வாக்ட் வித் காட் அப்படின்னு இருக்கும். தேவனோடு நடந்தார், தேவனோடு நடந்தான். தமிழ் வேதாகமும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்ற ஒரு வார்த்தை சொல்றதுனால அது எத்தனை பேருக்கு ஈஸியா புரியுதுன்னு தெரியல. ஆனால் ஆங்கில வேதாகம் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப எளிமையானது, ஏனோக் வாக்டு வித் காட், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். சஞ்சரித்தல் அல்லது தேவனோடு நடத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடவே இருத்தல், கூடவே தங்கி இருத்தல். சஞ்சரித்துக் கொண்டிருந்தலுக்கும் வாக்டு வித் காடுக்கும் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய காரியத்தை நான் சொல்றேன். சஞ்சரிக்கிறது என்றால் கூடவே இருக்கிறது, கூடவே தங்கி இருக்கிறது. வாக்ட் வித் காட்னு பார்க்கும்போது தேவரோடு நடந்தான் அப்படின்னா, அவன் லைஃப், அவன் வாழ்க்கை பாதை, போகிற பாதையிலெல்லாம் ஆண்டவரோடு கூடவே அவன் நடந்திருக்கிறான். அதாவது தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே அவன் ஆண்டவரை கொஞ்சம் கூட இழக்கலை, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவன் இழக்கவே இல்லை. ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருக்கம், அந்த ஐக்கியம் அவன் வாழ்க்கை பாதையிலே தொடர்ந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து அவன் ஆண்டவரோடு இடைவிடாத ஒரு தொடர்பிலே அவன் வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இதைத்தான் நமக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு இடைவிடாத ஒரு தொடர்ச்சியான ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை பாதையிலே அவரோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம், இது நமக்கு ரொம்ப முக்கியம். தேவை வரும்பொழுது ஆண்டவரை தேடுவதும், பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதும், அதன் பிறகு ஆண்டவரை விட்டு விடுகிறதும் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ரெண்டாவது நீங்க பார்க்கும்போது, இன்னைக்கு நேரம் கிடைச்சது நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு நேரம் கிடைக்கல என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. இதையும் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இன்னைக்கு எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஆண்டவரோடு ஐக்கியப்பட நேரம் இல்லை. இதுவும் ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. ஒரு தேவ பிள்ளையினிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இடைவிடாமல் அவரோடு இசைந்து நடக்கிறவர்கள், இடைவிடாது அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள், சொந்த வேலைகளின் நடுவிலே, குடும்ப வாழ்க்கையின் நடுவிலே, பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளின் நடுவிலே ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வார்த்தை இந்த ரெண்டு பேருக்கு இருக்குதே தவிர இதற்கு சம்பந்தமான வார்த்தைகள் வேதத்தில் நிறைய இருக்குது. இதை ஏற்ற இதற்கு ஏற்ற விதமான வார்த்தைகள் பைபிளில் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் உங்களுக்கு சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்றார் ஆண்டவர். அவருடைய ஜபத்திலே தேவ சமூகத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட காட்டுற பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம்.
இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்.
இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாமல், புரியுங்களா? நான் ஸ்டாப்பா, தொடர்பு துண்டிக்கப்படாமல் இடைவிடாமல் ஜபத்தில் இருங்கன்ற. அப்ப இடைவிடாமல் ஜபம் பண்ண முடியுமா? ஒருவன் இடைவிடாமல் முடங்காலே இருக்க முடியுமா? இடைவிடாமல் எல்லா வேலையும் விட்டுட்டு ஜபத்திலே உட்கார்ந்து இருக்க முடியுமா? அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மளை வந்து அப்படி சொல்ல, நீ எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து ஜபம் மட்டுமே பண்ணிட்டுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நடக்கிற நடப்புகளின் நடுவிலே, சூழ்நிலைகளின் நடுவிலே இந்த ஜப சிந்தனை நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜப ஆவி நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது பிரயாண நேரமாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், அலுவலகத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியம், அந்த தொடர்பை இழந்து விடாதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளணும். இதைத்தான் வேதம் முழுவதும் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப விசேஷமானது. அவர்களுக்கு நித்தியம் கேரண்டி. நான் சொல்றேன், இப்படி இடைவிடாமல் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு, ஐக்கியத்தோடு இருக்கிறவர்களுக்கு பரலோகம் 100% கேரண்டி. ஏன்னா இந்த உலகத்திலேயே அவர்கள் ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடினாங்கன்னா நேரம் அதை கண்டினியூ பண்ணிடுவாங்க. இதைத்தான் எப்பவுமே சொல்றேன், ரொம்ப ஈஸி. பரலோகம் போடுறதனுடைய மெத்தட் உங்களுக்கு, உங்களுடைய கன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். பரலோகம் போறது ஈஸி நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதோடைய மெத்தட் உங்களுக்கு நான் ஈஸியா சொல்றேன். இந்த உலகத்திலே இடைவிடாமல் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தால் இந்த உலகத்துல கண்ணை மூடும்பொழுது ஆட்டோமேட்டிக் அதை கண்டினியூ பண்ணிடுவோம். இந்த உலகத்துல ஆண்டவரோடு தொடர்பில்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வரும்பொழுது நிச்சயமாய் ஓடி ஒளியத்தான் தோணும். இது ரொம்ப வேதத்துல இருக்கிற சாதாரண கான்செப்ட் இது. ஆதாம் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, அவர் வரும்பொழுது அவரை ஈஸியா அவரோடு கூட அவனால் ஐக்கியப்பட முடிஞ்சது. ஆனால் எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொள்ளல. ஆண்டவர் வழக்கம் போல பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தோட்டத்தில் உலாவினார். ஆனால் அவன் தான் ஓடி ஒளிஞ்சான், அவன் தான் விருட்சங்களின் நடுவிலே ஓடி ஒளிஞ்சான். கர்த்தர் அவனை ஒளிய சொல்லல, கர்த்தர் அவனை மிரட்டல, ஆண்டவர் அவனை துரத்தல. அவர் வழக்கம் போல பழைய காரியத்தில் அவர் அப்படியே தான் வர்றாரு. இவனுக்குள் தான் மாற்றம் வந்தது, இவன் தான் ஓடி ஒளிந்தான். காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு அந்த தொடர்பு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டால் அதன் பிறகு ஆண்டவரை சந்திக்க முடியாமல் ஓடி ஒளிகிற ஒரு நிலைமைக்குள் தான் அவன் தள்ளப்படுவான். அந்த நிலைமைக்குள் தள்ளப்பட்ட நிலைமையில் அவன் தொடர்ந்து கொண்டிருப்பானால் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் பொழுதும் அவர்களும் ஆண்டவரை சந்திக்க முடியாமல் ஓடி ஒளியத்தான் செய்வார்களே தவிர அவர்களை கர்த்தரை சந்தோஷத்தோடு பார்த்து பரலோகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இருக்க முடியாது. அதனாலதான் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். எந்த விஷயம் உங்களுக்கு கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவை பாதிக்கிறதோ அதை உங்கள் லைஃப்ல இருந்து நீங்க அகற்றிவிட வேண்டும். எந்த காரியம் நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அந்த காரியத்திலேயே நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நான் இதை குறித்து நான் ரொம்ப சொல்ல போறது இல்லை. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்பம் இருந்தது. நோவாவுக்கும் குடும்பம் இருந்தது. அவனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டிருந்தது. 3 அவங்களுக்கு மனைவிகள் இருந்தாங்க. நோவாவுக்கு மனைவி இருந்தார். ஆக மொத்தத்தில் 8 பேர் கொண்டதான ஒரு கூட்டு குடும்பமாக அவர்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிறாங்க, நோவாவுடைய ஃபேமிலி. ஏனோக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 65 வயதான பொழுது மெத்துசுலா என்று ஒரு மகன் பிறக்கிறான். அதற்கு பிறகு அவனுக்கு அடுத்த 300 வருஷம் இந்த உலகத்தில் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த 300 வருஷத்திலே அவன் குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறதே தவிர அவனுக்கு எத்தனை குமாரர்கள் எத்தனை குமாரத்தைகள் இருந்தார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லவில்லை. ஆக மொத்தத்திலே 300 வருடங்களிலே பல பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்திருக்க வேண்டும். இப்படி இவர்கள் எல்லாரும் குடும்பத்தில் இருந்தார்கள், குடும்ப சூழ்நிலைகளில் இருந்தார்கள், பல பொறுப்புகளில் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஆண்டவரோடு நடக்க தவறவில்லை. இன்னைக்கு நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, நமக்கு சூழ்நிலைகள் பல காரியங்கள் இருக்கிறது, அதோடு கூட பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, சரீர பலவீனங்கள் இருக்கிறது, சுகவீனங்கள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ எதிர்மாறான காரியங்கள் இருந்தாலும் கூட அதன் நடுவிலும் கூட ஆண்டவரோடு இணைந்து நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆமேன். அதன் நடுவிலும் ஆண்டவரோடு இணைந்து நடந்து கொண்டுதான் இருக்கணுமே தவிர எதையும் காரணம் காட்டி இதனாலே நான் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து விட்டேன், இதனாலே நான் கத்தரை விட்டு விட்டேன் என்று எதையுமே காரணம் காட்டுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஜாக்கிரதையோடு காத்து வாழ்ந்து பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். சரி, இப்ப இவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. அதை நான் ரொம்ப பெரிய ரிசர்ச்சா சொல்ல போறதுல பேசிக்கான விஷயத்தை மட்டும் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாசிக்கலாம். நோவாவின் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நோவாவின் வாழ்க்கை நடந்த காரியம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6:13 வசனத்திலிருந்து.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும்.
19 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சகலவித மாம்சமான
ஜீவன் வாசிப்போம்.
ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள்.
சரி, போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு மற்ற சில காரியங்கள் விவசாயம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா அவனுடைய நாட்களிலே பார்க்கும்பொழுது அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதில் அவன் பழங்களை எடுத்து அவன் புசித்திருக்கிறான். அதில் அவன் தோட்ட வேலையெல்லாம் செய்திருக்க வேண்டும். இந்த பழக்கெல்லாம் இருந்திருக்கணும். இதெல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, இதெல்லாம் நடுவிலே அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். இப்படி ஆண்டவரோடு அவன் பேசி பழகி ஆண்டவரோடு அவன் நேரத்தை செலவிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவரும் அவனிடத்துல மனம் திறக்க ஆரம்பிக்கிறார். என்னைக்குமே நீங்க கவனிக்கணும், எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் பேசுவார், யாரிடத்துல ஆண்டவர் பேசுவார், யாரிடத்துல கர்த்தர் மனம் திறப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் யார் நேரத்தை செலவிடுகிறார்களோ, ஆண்டவரிடத்தில் யார் மனம் திறந்து பேசுகிறார்களோ, ஆண்டவரிடத்தில் யார் தங்களுடைய காலத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் கர்த்தரால் பேச முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எங்கூட பேச மாட்டேங்கிறார், எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் உங்களோடு பேசணும்னா அதற்கு சில அடிப்படை காரியங்கள் இருக்கிறது. அடிப்படை விஷயம் நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கணும். எங்களோட வந்து பேசணும், என்ன பேசணும், ஏன் பேசணும், நம்ம தான் அவர்கிட்ட பேசுறதே இல்லை, அவர் எப்படி நம்ம கூட வந்து பேசுவார், எல்லாம் யோசிக்கணும். எங்கூட கர்த்தர் பேச மாட்டேங்கிறார், எங்கூட பேச மாட்டேங்கிறார்னா நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க ஆண்டவரோடு எவ்வளவு பேசுறீங்க, நீங்க ஆண்டவரோடத்தில் எவ்வளவு நேரத்தை செலவிடுறீங்க, நீங்கள் ஆண்டவர் சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் கேட்கக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வசனம் கரத்திலே பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் பேசுகிறதை கேட்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேதத்தோடு செலவிடுகிறீர்கள், ஆண்டவரோடு நீங்க நேரத்தை செலவிட்டு எவ்வளவு நேரம் நீங்க தனியா ஜெபிக்கிறீங்க. இவைகளை செய்யாமல் ஆண்டவர் எங்கோடு பேசல, ஆண்டவர் என்னை நடத்தல, எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல என்று நம்ம அங்கலாய்க்கிறதுலே நம்ம குறைப்பட்டு கொள்ளுகிறதுல அர்த்தம் கிடையாது. ஒருவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான் என்றால் ஆண்டவர் அவனுடைய நிலைமைக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் பேசுவார். நான் உங்களுக்கு இதை வச்சு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கவே ஆரம்பிக்காமல், ஜப தனி ஜபமே இல்லாமல், வேதத்தை தனியாவே தியானிக்கிற அனுபவமே இல்லாமல் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அது சான்ஸே கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. புரிதலா நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். அப்படி இருந்து கொண்டு ஆண்டவர் எங்கோடு பேசணும் எங்கோட பேசணும் நீங்க நினைச்சீங்கன்னா சான்ஸ் கிடையாது, அது நடக்காது. அது வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட விதத்தில் பேசுறது மட்டுமல்ல, சபை ஆராதனையிலும் கூட உங்களோடு ஆண்டவர் பேச முடியாது. பேசிக்கா பேசுறதுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? சபை ஆராதனையில கர்த்தர் பேசுறது. இப்ப நீங்க வந்து ஒரு மணி நேரம் இங்க சர்மன் கேட்கறீங்க, ஒரு மணி நேரம் ஒரு மெசேஜ், இந்த ஒரு மணி நேரம் நீங்க இந்த சர்மன் கேட்கறதுல உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைக்காக, உங்கள் வாழ்க்கையின் தேவைக்காக, உங்கள் சொந்த சூழ்நிலைக்காக ஒரு நிமிஷம் கர்த்தர் பேசலாம், இரண்டு நிமிஷம் பேசலாம், உங்கள் குறைவை சுட்டி காட்டுகிறதற்கு ஒரு நிமிஷம் கர்த்தர் உங்களோடு இடைப்படலாம். இப்படி நடக்கும். ஆனா அது யாருக்கு அது தெரியும் கேட்டீங்கன்னா, நீங்க தனித்து ஜெபிக்கிறவர்களா இருந்தால், தனித்து வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால், தனித்து கர்த்தருக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுத்த ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நிச்சயம் கர்த்தர் நீங்க ஆராதனைக்கு வரும்பொழுது உங்களோடு பேசுவார். வேதத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதுக்கு பேசிக்கா கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் இருக்கணும், ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இருதயம் இருக்கணும். அங்கதான் பேசிக்கா கர்த்தர்களோடு வேதத்தை வாசிக்கும் பொழுதும் பேசுவார், அல்லது ஆராதனைக்கு வரும் பொழுதும் கர்த்தர்களோடு பேசுவார். அதாவது நீங்க வந்துட்டு இந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப கடுமையா இருந்துச்சு, இது நிறைய புதிய 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 காரியங்களை கத்துக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு, அப்படி ரசிச்சுட்டு போறதுக்கல்ல இந்த மெசேஜ் எல்லாம். புரியுதுங்களா? இந்த செய்தி சபைக்கு நீங்க வருகிறீர்கள் என்றால் அந்த செய்தியின் மூலமாக ஏதோ உங்க லைஃப்ல பர்சனலா நடக்கணும். சும்மா வந்து ரசிச்சுட்டு போறதல்ல இந்த இடம், ஏதோ ஒன்று நடக்கணும். ஒன்று, நீங்கள் செய்கிற ஒரு நற்காரியம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்கும், அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டுவார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே ஓ கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை கவனிக்கிறார், நான் செய்த இந்த காரியத்திற்கு கர்த்தர் என்னை மெச்சிக்கொள்ளுகிறார், அந்த மனநிறைவோடு போய் அதே காரியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் செய்வதற்கு தூண்டப்பட்டு கொண்டு நீங்க போவீங்க. ஒன்று அப்படி நடக்கும். இல்லை, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறையோடு வரீங்க, ஒரு பிரச்சனையோடு வரீங்க, ஏதோ ஒரு தவறு உங்க வாழ்க்கையில் இருக்கிறது, அந்த தவறை கர்த்தர் உங்களுக்கு மட்டும் புரியும் விதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த காரியத்தை நீங்கள் கண்டு, ஐயோ என்னுடைய தவறு இது என்பதை இதுவரைக்கும் நான் உணராம இருந்தேனே, இப்போ இந்த வசனத்தின் மூலமாகத்தானே என்னுடைய தவறு காட்டப்பட்டது என்று சொல்லி நீங்கள் மட்டுமே உணர்வீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது தெரியாது. உங்களுக்கு மட்டும் ஆழமான ஒரு உணர்த்துதல் வரும். அந்த உணர்த்துதல் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் ஒரு ஆராதனைக்கு வந்தா உங்க லைஃப்ல என்னமா நடக்கணும்? ஒண்ணுமே நடக்காம போக கூடாது. ஒண்ணு, ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்றதை நீங்க பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கணும், அல்லது உங்கள் குறைவையாவது அட்லீஸ்ட் சுட்டி காட்டி உங்களை சரிப்படுத்தணும். ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஒண்ணுமே நடக்காம நீங்க ஆராதனைக்கு வந்துட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. அது டோட்டலா டைம் வேஸ்ட். அது உங்களுக்கு நான் பிராங்கா சொல்றேன், நீங்க வந்து சபைக்கு வந்து ஆராதனைக்கு வந்து ஒண்ணுமே நடக்காம அப்படியே வந்துட்டு ரசிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க வர்றது டைம் வேஸ்ட். ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல நடக்கணும். ஏதோ ஒண்ணு நடக்கணும்னா என்ன? அதற்கு நீங்கள் ஆயத்தமா வரணும். ஜெபிக்கிற வாழ்க்கை, கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், இந்த எண்ணத்தோடு இந்த இருதயத்தோடு நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களோடு கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல பர்சனலா உங்களோடு கூட கர்த்தர் தொடர்பு கொள்வார். அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் தான் உங்களை பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு தேவ பிள்ளையாய் உங்களை தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே ஆண்டவர் நம்மளோடு பேசணும். இது பேசிக். நான் இப்ப சொன்னது ரொம்ப பேசிக். ஆனால் நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தை அதிகரிக்கும் போது, ஆண்டவரோடு இன்னும் பேசுகிறதை அதிகரிக்கும் போது, ஆண்டவரோட நேரத்தை செலவிடுகிறதை இன்னும் நீங்கள் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியத்தை அதிகரிக்க ஆரம்பிப்பார். நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா, ஆண்டவரும் கொஞ்சம் பேசுவார். நீங்க நிறைய பேசுறீங்கன்னா ஆண்டவரும் உங்களோடு நிறைய பேசுவார். இப்ப நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். ஒருத்தர் ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிறாங்கன்னா நீங்க எப்படி தெரியல, நான் அப்படிதான் ரொம்ப ரிசர்வ்டா ஒருத்தர் தான், நான் ரிசர்வ்டா என்னென்ன என்னன்ட்டு போயிடுவேன். நல்லா பேசுறவங்ககிட்ட நானும் ஃப்ரீயா பேசுவேன். என்னுடைய ரெண்டு சைடு நிறைய பேருக்கு தெரியாது. ஃப்ரீயா பேசுறவங்ககிட்ட நான் ஃப்ரீயா பேசுவேன். ஆனால் ரிசர்வ்டா இருக்கிறவங்க நான் ரிசர்வ்டா இருப்பேன். அதை பாக்குறவங்க நான் ரொம்ப ரிசர்வ்டு ஒரு பக்கம் நினைப்பாங்க. ஆனால் அது அந்தந்த சம்பந்தப்பட்ட நபரை பொறுத்தது. இப்படிதான் ஆண்டவரும் கூட. நம்ம எப்படி இருக்கிறோமோ ஆண்டவர் அப்படிதான். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயா பேசுற ஒரு நபரா இருந்தால் ஆள் நம்மளோட ஃப்ரீயா பேசுவார். நம்ம ரிசர்வ்டா இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மகிட்ட, இவன் நம்மகிட்ட பேச மாட்டான், நம்மளும் இவட்ட ரிசர்வ்டா வச்சுக்கணும்னு ஆண்டவர் அப்படிதான் இருப்பார். புரியுதா? ஆண்டவர் அப்படிதான் இருப்பார். இப்போ கர்த்தரை பேச வைக்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை உங்களோட பேச வைக்கிறது உங்க கையில தான் இருக்குது, வேற யார் கையில இல்லை. அவர் வாயை திறக்க வைக்கிறது நீங்க தான், உங்களை உங்களோடு பேச வைக்கிறது நீங்க தான், வேற யாரும் கிடையாது, நீங்க தான் அவரை பேச வைக்கணும். நீங்கள் மனம் திறந்து பேசுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு மனம் திறந்து பேசுவார். நீங்கள் சுருக்கமா பேசினா அவர் உங்களுக்கு சுருக்கமா பேசுவார். அவர் பேசுறத கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இருந்தால் ரொம்பவே கர்த்தர் பிரியப்பட்டு ரொம்ப நிறையவே பேசுவார். இது இன்னும் ஸ்பெஷல். அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இருந்தால் ரொம்ப நிறையவே பேசுவார். இதெல்லாம் அடிப்படை ஆவிக்குரிய தன்மைகள், நமக்குள் இருக்க வேண்டிய பேசிக் குவாலிட்டிஸ் இதெல்லாம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் சொல்றேன், ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு லெவலுக்கு நீங்கள் கேட்டுட்டே இருக்க முடியும். அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். சரி, ஏன் இந்த இடத்துல இந்த நோவாவை குறித்து பேசும் பொழுதும் இந்த ஏனோக்கை குறித்தும் பேசுகிற நேரத்தில் இதை நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஸ்பெஷலான ஊழியக்காரங்க கிடையாது. மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியா எலிசா எல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள். அந்த லிஸ்ட்ல இவங்க ரெண்டு பேருமே வரமாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே சாதாரண ஒரு குடும்பஸ்தர்கள், புரியுதுங்களா? நோவா ஒரு குடும்பஸ்தன், அதே போல ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு விவசாயம் இருந்துச்சு, இதுதான் அவங்களுக்கு, ஆடு மாடுகள் இருந்துச்சு, இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையே அதுதான். ஆனால் இதன் நடுவிலே இவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் கேட்டீங்கன்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி இவர் ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் ரெண்டு பேருமே தேவனோடு நடந்தவர்கள், கர்த்தரோடு சஞ்சரித்தவர்கள். இந்த சஞ்சரிக்கிறதுனால நோவா கிட்ட பாருங்க, ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்கும் வரப்போகிறதான அந்த காலகட்டத்தில் வரவிருந்ததான மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் நோவா கிட்ட வந்து பேசுறார். அந்த நாட்களில் இந்த ஆதியாகம் ஆறாம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா உலகம் பாவத்திலே நிறைந்து விடுகிறது. தேவ புத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு சம்பந்தம் கலந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் ராட்சத பிறவிகள் பூமியில பிறந்தார்கள். இதுல இப்படி பாவம் பெருகியது, உலகத்திலே அசுத்தம் பெருகியது, தேவ திட்டம் தகர்க்கப்பட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உலகத்திலே மனிதனை படைத்தார். அந்த அடிப்படை திட்டம் தகர்க்கப்பட்டது. மனுஷன் சுய விருப்பத்தின்படி இஷ்டம் போல பாவ வாழ்க்கைக்குள் வாழ ஆரம்பிச்சான். கடைசியிலே ஆண்டவர் இந்த காரியத்தை கண்டு மனஸ்தாபப்பட்டார். ஆறாம் அதிகாரத்திலே அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
அடுத்த வசனம் படிப்போம்.
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள்
ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும்
உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார்.
தனக்குத்தானே இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார், யோசிக்கிறார். தான் மனுஷனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இவனை படைச்சனோ? ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படைச்சார். ஏன்னா ஆண்டவர் ஆதியிலே படைத்தவைகளில் மனுஷன் அவருடைய பிரதான சிருஷ்டி கிடையாது. பிரதான தூதர்களாக மூன்று பிரதான தூதர்களை வச்சிருந்தார், மிகாவேல், காப்ரியல், லூசிபர். இதுல லூசிபரும் அவனை சார்ந்த தூதர் கூட்டமும் தள்ளுண்டு போனார்கள். இதெல்லாம் இப்ப நம்ம எடுத்து விவரிக்க நேரம் இல்லை. இதை ஏசாயா 14 அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே தூதர்கள் ஆகிய இந்த லூசிபரும் அவனை சார்ந்த தூதர்களும் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் தேவன் மனிதனை படைக்கிறார், ஒரு எதிர்பார்ப்போடு படைக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்துச்சு. அப்படி கர்த்தர் படைத்த பொழுது ஆரம்ப காலம் நல்லதான் போச்சு. பின்பு ஏவாள் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசிக்க பாவம் மனு குலத்தில் வர அது அப்படியே வளர்ந்து கொண்டே போனது. இந்த ஆறாம் அதிகாரம் வரும்பொழுது பூமியிலே ஜனத்தொகை பெருகும் பொழுது காரியங்கள் இன்னும் மோசமாய் போனது. ஆண்டவர் இந்த லூசிபரை அவனுடைய சார்ந்த தூதர்களை தள்ளிவிட்டு மனிதனை படைத்த ஆண்டவருக்கு ஏன் தான் இவனை படைச்சனும் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ மனுஷனுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விழுந்து போன லூசிபருக்கும் மனிதனுக்கும் வித்தியாசமே இல்லை. அவனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்போ அதே லெவலுக்கு மனுஷனுடைய காரியம் போய்விட்டதுனாலே ஆண்டவர் இவனுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க ஆண்டவர் தீர்மானித்தார். இதுல காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நான் விளக்கமா சொல்றேன். இதெல்லாம் முந்தி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பட் புரியாதவங்க நான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கலாம், அதுக்காக சொல்றேன். 4 வசனத்தை படிங்க.
அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள்.
போதும். இப்ப இந்த இடத்துல இந்த அக்கிரமம் ஏன் மனுஷனை தேவன் அழிக்கும்படியான அவருடைய இருதயம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதுனால் அவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன காரியம், இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்களை கர்த்தர் உண்டாக்கியிருந்தால் லூசிபர் அவனை சார்ந்தவர்களும் தூதர்கள். அந்த தூதர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். ஆனால் தூதர்களுக்கும் இந்த உலகத்திலே மனுஷ சரீரத்தோடு உலாவக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் வச்சிருந்தார். இதற்கு வேதாகமத்தில் நிறைய உதாரணம் இருக்குது. ஆதியாகமம் 18 பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே இருப்பார். வாசிக்கலாம் 18.
பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து.
போதும், சரி போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். 3 புருஷர்கள் 3 ஆண்கள் அவனுக்கு முன்னால வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வழியை கடந்து போற மாதிரி வராங்க. ஆபிரகாம் அந்த 3 மனுஷர்கள் தான் என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து உபசரணை எல்லாம் பண்ணி அவரோடு பேசும் பொழுது, அதுல ஒருத்தர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இதை எனக்கு இப்ப எல்லாத்தையும் எடுத்து படிச்சேன்னா இந்த சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போயிடும். நீங்க அப்புறமா நிதானமா 18 படிச்சுக்கங்க. நான் கை வச்சுனா எங்கேயோ போயிடும். நீங்க அப்புறம் நிதானம் படிச்சுங்க. இந்த 18 ஃபுல்லா படிச்சு உங்களுக்கு புரியும். நான் இப்ப ஜஸ்ட் சொல்லிடுறேன். அதன் பிறகு இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க என்றால், சோதோம் கோமராவுடைய பாவம் பூமியில பெருகி இருந்தபடியினால் அதை நேரடியாய் கண்காணித்து உண்மையிலேயே அந்த பாவம் நடந்திருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவே மனித உருவம் எடுத்து கூட 2 பிரதான தூதர்களாகிய மிகாவேல் காபிரியலோடு லைவா வந்து நிற்கிறார். இதான் உண்மை. நீங்க நிதானமா படிச்சீங்க உங்களுக்கு புரியும். நான் இப்ப நான் சொல்றதை வச்சுட்டு நீங்க படிச்சீங்க உங்களுக்கு புரியும். அதன் பிறகு இந்த காரியத்துக்காக வந்தவர்கள் ஆபிரகாமால் உபசரிக்கப்பட்ட உடனே, இந்த ஆதியாகம் 18:18 ஆண்டவர் சொல்லுவார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்வார். சொல்லிவிட்டு இந்த காரியத்தை சொல்லுவார், சோதோமுடைய அக்கிரமம் இப்படி இருக்குது. சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்வான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு நிறுத்திடுவான். நிக்க வச்சு, ஆண்டவரே ஒருவேளை பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ, 45, 40, 30, 20, 10 வரைக்கும் பேரம் பேசுவான். கர்த்தரை அவன் அப்படியே பிடிச்சிருவான். ஜபத்தினாலே கர்த்தரை நிக்க வச்சிருவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அதனால அங்கிருந்து நகர முடியல. இவன் ஜபத்துல நிக்க வச்சுட்டான். மற்ற 2 தூதர்களும் சோதோமுக்கு போவாங்க. அங்கே போய் அங்க நடக்கிற காரியங்களை அவங்க லைவா பார்ப்பாங்க, அனுபவ ரீதியாவே பார்ப்பாங்க. சும்மா சொல்லவனா பாக்குறது இல்லை, அனுபவ ரீதியாவே இந்த ஜனங்களுடைய காரியத்தை இவங்க பார்த்துருவாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தேவ தூதர்கள் நல்ல தூதர்களும் மனிதர்களாய் இந்த உலகத்திலே நடமாடி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனிதனாக அந்த காலத்தில் வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் கொடுத்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவரோடு பேசி இருக்கிறாங்க. ஆபிரகாம் விருந்து வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு சைடு. இதே போல விழுந்து போன தூதர்களும் பூமியிலே மனிதனாய் நடமாடி அவர்கள் மனிதனை போல சஞ்சரித்து வாழ்ந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இப்படி இருக்கும்போது லூசிபரும் அவனை சார்ந்த தூதர்களும் வீழ்ச்சி அடைந்து அந்த விழுந்து போன தூதர்கள் மனிதனாய் வந்து மனுஷ குமாரத்தைகளை பெண் கொண்டார்கள் பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நான் எல்லாத்துக்கும் வசனாதாரம் காட்டுறேன். அப்ப விழுந்து போனதான அந்த தூதர்கள் மனிதனாய் வந்து மனுஷகுமாரத்தைகளோடு சம்பந்தம் கலந்தாங்க. அப்ப தள்ளப்பட்டதான தூதர் கூட்டம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான படைக்கப்பட்ட அதற்கு ஆல்டர்னேட்டிவாய் படைக்கப்பட்ட மனுஷ குலத்தோடு இணைந்து விட்டது. தள்ளப்பட்டதும் அதற்கு ஆல்டர்னேட்டிவாய் படைக்கப்பட்ட மனு குலமும் இணைந்தால் கர்த்தர் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் கர்த்தர் பார்த்தார் இந்த மனு குலமே தேவையில்லைங்கிற. அதுதான் இந்த இடத்துல ஆண்டவருடைய கோபத்துக்கு காரணம். ஏன்னா இதை நான் சொல்லாட்டி உங்களுக்கு என்னமோ நியாய தீர்ப்பு நினைப்பீங்க. இது பேசிக் விஷயம் நான் சொல்றேன். இதற்கு உங்களுக்கு ஆதார வசனத்தை ஒன்று காட்டியறேன். ரெண்டு பேதுரு 2:4 வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு 2:5-2 வாசிக்கலாம்.
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல்,
நல்ல கவனிக்கணும், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல்
அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி
நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான.
அது எந்த காலம் வருது பாருங்க, நோவாவின் காலம் அது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதற்கொண்டு
எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி.
அப்ப இது எந்த காலத்தை குறித்து பேசுதுன்னா நோவாவின் காலத்தை குறித்து பேசுது. நோவாவின் காலத்திலே இந்த ஜல பிரவாகம் வந்த காலத்திலே என்ன காரியம் நடந்தது? பாவம் செய்த தூதர்கள் என்று வேதம் சொல்லுது. பாவம் செய்த தூதர்கள். அப்ப தூதர்களுக்கு ஏற்கனவே நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு. அவர்களோடு பாவத்தில் ஈடுபட்ட மனு குலத்திற்கு இப்ப நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். புரிதா போனதுக்கு அதுதான் பேக்ரவுண்ட். இதுக்கு பாவம் செய்த தூதர்களுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர்களோடு இசைந்து பாவம் செய்கிறதான மனு குலத்திற்கும் ஜட்ஜ்மெண்ட் இப்ப வருது. நோவாவை நாட்களில் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், பாவம் செய்த தூதர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்ப அவரோடு இணைந்து அவன் சொல்றதை கேட்டு பாவம் செய்கிற நமக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். புரியுது உங்களுக்கு? நான் பாஸ்டர் பேசல, இப்ப ஃபியூச்சரை பேசுறேன். பாவம் செய்த தூதர்களோடு சம்பந்தப்பட்டு அவர்களோடு பாவம் செய்ததான மனு குலம் அழிக்கப்பட்டிருக்க, ஜல பிரவாகத்தில் அழிக்கப்பட்டிருக்க, அதே பாவம் செய்த தூதர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் சொற்படி கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் அதே நியாய தீர்ப்பு கண்டிப்பாய் நடக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த கடைசி காலத்தில் நம் ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு பிரியமா நடக்கணுமே தவிர, பாவம் செய்த தூதர்கள் இன்னைக்கும் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவர்களை நம்மை பாவத்திற்கு நேராய் தள்ளுகிறார்கள். ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த காரியத்தில் இணைந்து அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் செய்கிற காரியங்களிலே நாம் சம்பந்தம் கலப்போமானால், பாவம் செய்த தூதர்களோடு சம்பந்தம் கலக்கிறவர்களும் சேர்த்து நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆண்டவர் நரகத்தை மனிதர்களுக்கு படைக்கவில்லை. விழுந்து போன தூதர்களுக்காகத்தான் கர்த்தர் நரகத்தை படைச்சார். ஆனால் அவர்களோடு இணைந்து சம்பந்தம் கலக்கிறவர்களுக்கு அதே நரகத்தில் அவர்களும் பங்கடைவதற்கு கர்த்தர் நியமிக்கிறார். இதுதான் உண்மை. அப்போ அந்த நோவாவின் காலத்தில் நடந்த காரியங்கள் இன்றைக்கு இருக்கிற மனு குலத்திற்கும் ஒரு எச்சரிப்பாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னால், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரவாகம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் ஜனங்கள் உணர்வில்லாது இருந்தார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உணர்வில்லாது இருந்தார்கள். ஜலப்பிரவாகம் வந்து வாரிக்கொண்டு போனது, அது வரைக்கும் உணர்வில்லாது இருந்தார்கள். அதே போலதான் இந்த கடைசி நாட்களிலும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களின் நியாய தீர்ப்பு நோவை நாட்களில் நடப்பது போல திடீரென்று நியாய தீர்ப்பு வெடிக்கும். அப்பொழுது நோவாவின் நாட்களில் இருந்தவர்கள் உணர்வில்லாமல் போனது போல இன்றைக்கும் இந்த கடைசி காலத்திலும் உணர்வில்லாமல் அநேக ஜனங்கள் செத்து மடிவார்கள். அந்த நியாய தீர்ப்பில் அநேக ஜனங்கள் பாவத்திலே போய் அவர்கள் நரகத்திற்குள் போவார்கள். நியாய தீர்ப்பு என்பது பல வகையில் நடைபெறும். ஒன்று இருக்கிற பிரசன்ட் லைஃப்ல நியாய தீர்ப்பு வரும், இன்னொன்று ஃபியூச்சர் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நோவாவின் நாட்களில் நடந்தது பிரசன்ட் லைஃப்ல நடந்த நியாய தீர்ப்பு. அவன் காலத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. நோவா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு நடந்துருச்சு. இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. கொள்ளை நோய்கள் ஏன் வருது? நியாய தீர்ப்பு, புரிதல, உலகத்தின் பாவத்தின் உச்சம், உலகத்தின் பாவத்தின் காரியங்களினால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் கொள்ளை நோய்களை வரும் என்று சொன்னது உண்மை ஒரு பக்கம். அடுத்த பக்கத்திலே இது ஒரு நியாய தீர்ப்பாய் அநேக ஆத்துமாக்களை கொன்று நரகத்திற்கு கொண்டு செல்லுகிறது. இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட், புரிதல, இதெல்லாம் தானா நடக்கிற விஷயம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் வரும் வருது. இதில் செத்து மடிகிறவனுடைய ஆத்மா எத்தனை பேர் பரலோகத்திற்குரியவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? சாகிறவர்கள் எல்லாரும் கர்த்தர் இல்லாமல் சாகிறார்கள், கர்த்தர் இல்லாமல் செத்து மடிந்து நரகத்திற்குள் போகிறார்கள். அப்போ பிரசன்ட் லைஃப்ல ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. நோவாவின் நாட்களில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு. சரி, அது இருக்கட்டும். இந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் மனசுல யோசிக்கிறார். நான் மனுஷனை பூமியிலே படைச்சதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன், ஆகையினாலே மனுஷன் முதற்கொண்டு மிருகம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் நிக்கிரகம் பண்ணணும் நினைக்கிறார். நினைச்சிட்டு அவர் நேரம் என்ன பண்றாரு, நோவாகிட்ட வர்றார். அவர் பார்க்கிறார் இதை யாருகிட்ட ஷேர் பண்றதுன்னு பார்க்கிறார். பார்க்கும்போது நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஓ, இவன் தான் எனக்கு தேவை. யார்கிட்ட நான் ஷேர் பண்றது, யார்கிட்ட சொல்றது? தேடுறாரு, பூமி முழுவதும் தேடுறாரு. எல்லாரும் அக்கிரமத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. ஒன்னு பாவம் செய்யறாங்கல்லது பாவத்துக்கு ஒத்து போறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷன் தனியா நிக்கிறான், நோவா. அவன் உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறார், அப்பா, நான் பூமியிலே மனுஷனை உண்டு பண்ணினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. நான் எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு மட்டும் வந்து பர்சனலா சொல்றார், சொல்லிட்டு சொல்றாரு, நீ கொப்பேர் மரத்திலே நீ பேழையை உண்டு பண்ண வேண்டும். அந்த பேழையினுடைய டைமென்ஷன் சொல்றாரு, அதிலே எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும், எத்தனை ஜோடிகள் எல்லாத்தையும் சேர்க்கணும் எல்லாம் சொல்றாரு. சொல்லும் போதே இதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா, ஜட்ஜ்மெண்டோடைய ஃபைனல் வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுது. பாருங்க, 17-18 திருப்பி படிப்போம்.
வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்.
ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்.
நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
போதும், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ரிசல்ட்டே சொல்லிட்டார், எல்லாம் கண்டிப்பா செத்துரும், ஒண்ணு கூட தப்பாது. நீயும் மனைவியும் உன்னுடைய பிள்ளைகளும் மருமக்களும் அவங்கள மட்டும் பேடையில் 8 பேர் மட்டும் போங்கிட்டார். அப்படின்னா நோவாவின் நாட்களிலே ஒருத்தரும் மனந்திரும்ப மாட்டாங்கிற ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட்டே ஆண்டவர் முதலே சொல்லிட்டார். ஆனால் கர்த்தர் அதனால் அப்படி விட்டுவிட சொல்லலை. யாரும் மனந்திரும்ப மாட்டாங்கிற ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு முதலே தெரியுது, இப்படிதான் நடக்கும்னு அவருக்கு தெரியுது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை நோவா கிட்ட ஏன் வந்து பேசினார், இதுதான் முக்கியம். ஏன் வந்து நோவாட்ட பேசினார்? இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறவர்களாக இருந்தால் உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை அப்படி சஞ்சரிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனம் திறப்பார், அவங்க கிட்ட வந்து மட்டும் மனம் திறப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நீங்க கொஞ்சம் பேசுனா உங்க ஃபேமிலிக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் பேசுவார். நீங்க இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு சேர்த்து பேசுவார். இன்னும் கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம், அதை கொஞ்சம் பேசுவார். இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுனீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய சுத்தி இருக்கிற நம்முடைய சொந்த நமக்கு நெருங்கினவங்க, சுத்தி இருக்கிறவங்க, அவங்கள பத்தி சில காரியங்களை பேசுவார். இன்னும் நீங்க ஆண்டவரிடத்துல ரொம்ப நெருங்கினீங்கன்னா ஆண்டவர் தேசத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் கூட உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென். நீங்க எந்த லெவல்ல ஆண்டவரோடு பேசுறீங்களோ அந்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மனம் திறப்பார். அதான் உண்மை. நீங்க பேசுற லெவல் தான் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறதான லெவலை குறிக்கும். அதுதான், நம்ம கொஞ்சம் பேசி ஆண்டவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேசுங்க, நிறைய கேட்கறதுக்கு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு எதிர்பார்க்கலாம். அதனால நீங்கள் அந்த எல்லையை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். என் ஆண்டவர் எங்கூட நிறைய பேசணும் ஆசையா? நிறைய நேரத்தை கொடுங்க, நிறைய நீங்க பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய உட்கார்ந்து கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர்களோடு பேசுவார். இப்ப இந்த இடத்துல நோவா ஒரு பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன பெரிய தீர்க்கதரிசி கிடையாது, அவன் சாதாரண ஃபேமிலி மேன் அவ்வளவுதான். ஆனால் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணான். இவங்கிட்ட மட்டும் விஷயத்த சொன்னாரு, அதுக்கு அவர் செய்ய வேண்டிய காரியம் ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. ஒன்று, நீ பேழையை உண்டாக்க வேண்டும். இந்த பேழையை உண்டாக்கி இதுல நீ எல்லாத்துக்கும் நீ வந்து எல்லா ஊரும் பிராணிகள் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துக் கொள்ளணும், நீயும் குடும்பம் மட்டும் உள்ள போங்கன்ட்டார். இதில் ஆண்டவர் வந்து இந்த பேழைக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்தாரு. இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சகல பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகளுக்கு உள்ள வர்றதுக்கு அலாட் பண்றதுக்கு இடமா இருந்துச்சு. ஆனால் இந்த பேழையில அன்றைக்கு இருந்த எல்லா ஜனங்களுக்கும் உள்ள வர அளவுக்கு டைமென்ஷன் ஆண்டவர் சொல்லலை. ஒருவேளை அந்த மொத்த ஜனங்களும் எல்லாம் நான் வரேன் வந்திருந்தாங்கன்னா பேழையில் இடமே இருந்திருக்காது. அப்ப பேழையில் ஆண்டவர் கொடுத்த டைமென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து இந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களை கருத்த தடுக்கல, இவ்வளவுதான் வருவாங்கன்னு தெரியும், அதுக்கேற்ற டைமென்ஷன் முதல்ல கொடுக்குறாரு. புரியுது உங்களுக்கு? இவ்வளவுதான் உள்ள வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க, எந்த மனுஷனும் வரமாட்டான்னு அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் கரெக்டா இந்த ஃபேமிலிக்கும் மற்ற மிருக ஜீவன்களுக்கும் வேண்டிய டைமென்ஷனை மட்டும் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் திட்ட வச்சிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதுக்கு நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவளாய் இருந்தால் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நிச்சயமாகவே சொல்றேன், ஆண்டவருடைய வருகையிலே பாதுகாக்கப்படுவோம். உலகம் முழுவதும் நியாய தீர்க்கப்படும் போது அந்த நியாய தீர்ப்பிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆமென். நான் தைரியமா சொல்றேன், என்னதான் கொள்ளை நோய் வந்தாலும் என்னதான் பாதிப்புகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று நிற்கிறவர்களை ஒரு கொள்ளை நோயும் தொடாது, கண்டிப்பா தொடாது. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார், பாதுகாப்பை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு கொள்ளை நோயை நம்மை தொடாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது கோசே நாட்டிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு, ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் இருந்ததான பஸ்கா ஆசரித்ததான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இதுதான் நோவாவுக்கு அவன் குடும்பத்துக்கு இருந்துச்சு. சரி, இப்போ நோவாவுக்கு என்ன செய்யறார், கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு, இந்த காரியத்தை நீ செய்யணும், பழைய செய்யணும். ஆண்டவரோடு நீங்கள் சஞ்சரிக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அவருக்கென்று வேலை செய்வதற்கான காரியத்தை கொடுப்பார். ஆமேன். அதான் ஒண்ணு, ஆண்டவருக்காக நீங்கள் முதல்ல நீங்க சஞ்சரிக்க பழகுங்க, ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிக்க பழகுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஊழியம் செய்கிறதற்கான காரியங்களை தேடி வந்து உங்க மேல விழும். அதான் உண்மை. நீங்க ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்புகள் உங்க மேல வந்து விழும். ஏன்னா ஆண்டவருக்கு தான் குவாலிட்டி எதிர்பார்க்கறது, இதுதான் என் கூட இருக்கிறவன் தான் என்னுடைய காரியத்தை செய்வான் சரியா, இதைதான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் ப்ராஜெக்ட் கொடுக்கிறார், இதை நீ செய், இந்த பேழையை செய். இந்த பேழையை செய்யறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 100 வருஷ ப்ராஜெக்ட் அது. நோவாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், 5:32 வாசிக்கலாம்.
நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான்.
அப்ப யோனோவாவுக்கு 500 வயசு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை அழிக்கணும்னு பிளான் பண்ணாரு. ஜலப்பிரவாகம் வந்தபோது எத்தனை வயசு தெரியுமா? 7:11 வாசிக்கலாம்.
நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2017 அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திரவுண்டன.
இப்ப பாருங்க, 600 வயசுலதான் இந்த ஜலப்பிரவாகம் வருது. 500 வயசுல சொன்னாரு, 600 வயசுல அது நடக்குது. 100 வருஷம் ப்ராஜெக்ட் அது. 100 வருஷம் ஆண்டவர் அவருக்காக வேலை செய்வதற்காக இந்த பேழையை கட்ட வச்சார். இந்த 100 வருஷம் ஒரு பக்கம் பேழையை கட்டுகிறான், அடுத்த பக்கத்தில் நோவா ஆண்டவரை குறித்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். மறுபடியும் 2 பேதுரு 2:5 மீண்டும் வாசிக்கலாம்.
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேர்.
நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதற்கொண்ட 8 பேர். அப்ப நீதியை பிரசங்கித்தான். இந்த 100 வருஷம் ஒரு பக்கம் ஆண்டவர் கொடுத்த ப்ராஜெக்ட் செய்யலாம், பேழையை கட்டுறான். அடுத்த பக்கத்திலே பிரசங்கியாராக நீ அவனை கர்த்தர் மாத்திட்டார். 100 வருஷம் பிரசங்கம் பண்றான், ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கம் பண்றான். இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, நீதியை பிரசங்கம் பண்றான் 100 வருஷம். இப்ப ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அவன் காலத்திலே நடக்க போகிற நியாய தீர்ப்பை கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்தி அதை வைத்து ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், நிகழ்காலத்திலே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறது என்றால் இந்த காலத்தில் வாழ்கிற நம்மை கொண்டுதான் ஜனங்களை எச்சரிக்கிறதற்கு கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. நம்மை கொண்டுதான் செய்யணும். அதற்கு நம்ம கண்டிப்பா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தால் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு உலகத்தை கர்த்தர் எச்சரிக்க கர்த்தர் வைப்பார். ஆமென். இந்த நாட்களில் நாம நான் உண்டிய வீடு உண்டிய குடும்பம் உண்டு வாழ்றதல்ல, நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு நான் ஆளை தேடுறாரு. அன்னைக்கு ஆண்டவருக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஆள், நோவா மட்டும்தான் கிடைச்சான், வேற யாரும் கிடைக்கல. இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு ஏராளமான ஆட்கள் தேவை. ஜனங்களை எச்சரிக்கிறதற்கு ஏராளமான ஆட்கள் தேவை. யாரை கர்த்தர் யூஸ் பண்றார் தெரியுமா? ஆண்டவரோடு நேரத்தை செலவிட உங்களை அர்ப்பணித்தால் நிச்சயம் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ப்ராஜெக்ட் கொடுப்பார். உங்களை வச்சு கர்த்தர் ஜனங்களை எச்சரிக்கிறதுக்கு உங்களை யூஸ் பண்ணுவார். நிகழ்காலத்தின் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. இந்த நிகழ்கால நியாய தீர்ப்புக்கு உலகம் அழிவுக்கு நாம் ஜனங்களை எச்சரிக்கிறோம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இன்னொருத்த நம்ம விட்டுட்டோமே, ஏனோக்கு அங்க போவோம். 5 அதிகாரத்துக்கு போவோம். 21 வசனத்துல இருந்து வாசிக்கலாம்.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்கு 65 வயதாயிருந்த பொழுது மெத்துசுலாவை பெற்றான். 65 வயசாகிற வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. 65வது வயதிலே மெத்துசுலா பிறக்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அதிலிருந்து ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை பல வருஷங்கள் குழந்தை இல்லாம இருந்து அப்புறம் பிறந்திருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அந்த 65 வயசுல ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறவன் அடுத்த 300 வருஷம் ஆண்டவரோடு நடக்கிறான். அந்த 300 வருஷத்தில் அவனுக்கு இன்னும் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 300 வருஷமும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான் அவனுக்கு பிரதானமா இருக்கிறது. இந்த ஏனோக்கையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவனும் தேவனோடு சஞ்சரித்தவன். இவன் வாழ்க்கையில நடந்துச்சு தெரியுமா? அப்படியே பேரலல் வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் முதல் ஒரே அதிகாரம் தான், 14-15 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்,
இங்கே பாருங்க, நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும்,
அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும்
தமக்கு விரோதமாய்
அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின்
அவர்களை கண்டிக்கிறதற்கு, அதாவது தான் நியாயத்திற்கு,
1000 1000ஆன தமது பரிசுத்த வான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான்.
ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தவன், அவனுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பை குறித்த ரகசியத்தை அவனுக்கும் வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க, பேரலரா இருக்கு பாருங்க. நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தவன், அவனுக்கு நிகழ்காலத்தில் நடக்க போகிறதான நியாய தீர்ப்பை சொன்னார். ஏனோக்கு அதற்கு முந்தின காலத்துக்குரியவன், அவனும் தேவனோடு சஞ்சரித்தான், அவனுக்கு நிகழ்காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பை எதை குறித்து கர்த்தர் பேசல, கடைசி நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. நோவாவின் காலத்தில் நடந்தது நிகழ்காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பு, ஏனோக்கு வெளிப்படுத்தப்பட்டது நிகழ்காலத்திற்கு அல்ல, கடைசி நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவின் வருகை குறித்த காரியம். ஏனோக்கு வெளிப்படுத்த இன்னும் நடந்து முடியல. எவ்வளவு காலத்து, எவ்வளவு நீண்ட காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு பாருங்க. கர்த்தர் வருகிறார்னா எதுக்கு? அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்க்கிறதற்கு கர்த்தர் வருகிறார்னு சொல்லி நியாய சொன்ன எச்சரிப்பு கொடுத்தான். இவங்க ரெண்டு பேருமே தேவனோடு சஞ்சரித்தார்கள். இவங்க ரெண்டு பேருக்குமே உலகத்திலே ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பேசினார். இதுல என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஏனோக்கு முந்தின காலத்தை கூறியவன், ஆனாலும் அவனுக்கு கடைசி கால நியாய தீர்ப்பை பேசுறார். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுகிற ஜனங்களுக்கு ஏற்படுகிறதான், அவபக்தி உள்ள ஜனங்கள் கைவிடப்படுகிறவர்களுக்கு வரப்போகிறதான் நியாய தீர்ப்பு. இது கடைசியில் நடக்க போகிற விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு. இந்த காரியத்தை நடக்கும்போது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நோவாவின் காரியம் வேற, 100 வருஷம் பேசினா, ஃபேமிலியோடு இருந்தான், ஃபேமிலியோடு பேழைக்குள்ள போனான், ஃபேமிலியோடு இறங்கினா, ஃபேமிலியோடு அப்படியே போயிடுச்சு. ஆனா ஏனோக்குடைய காரியம் வேற. ஏனோக்கு 65 வயசான பொழுது தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சீனுக்கு கொஞ்சம் அப்படியே போயிடுங்க. 65 வயசான போது தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான். டெய்லி ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுறான். தனியா ஜெபிச்சிருப்பான், நடந்துட்டே ஜெபிச்சிருப்பான், அவள் படுத்துட்டே ஜெபிச்சு, எல்லா நேரமும் ஆண்டவரோடு போயிட்டு இருக்கிறான். வருஷங்கள் போகிறது, 5, 10, 100, 150, 200, 250, 300 வருஷம் போகுது. இப்ப ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அவனுடைய ஃபேமிலி பத்தி பேசியிருப்பார். லெவல் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய ஃபேமிலி பத்தி பேசியிருப்பார். இன்னும் கொஞ்சம் போக 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 கர்த்தர் அந்த ஜனங்களை பத்தி பேசியிருப்பார். இன்னும் கொஞ்சம் போக 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 300 வருஷம் அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு போகும்போது, ஆண்டவர் கடைசி காலத்தில் நடக்க போகிற அவருடைய தன்னுடைய வருகை குறித்தும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்தும், கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் எல்லாத்தையும் பேசுறார். அப்ப பேசும் பொழுதே ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து பேசியிருப்பார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இவ்விதமா என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். இதெல்லாம் சொல்லியிருப்பார். இதை சொல்லும் பொழுது ஏனோக்கு அதை விசுவாசிக்கிறான். விசுவாசித்து விசுவாசத்தினாலதான் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று எபிரேயர் 11:5-6 சொல்லுகிறது. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இவன் விசுவாசித்தான், அதை எடுத்துக்கொள்றான். இப்ப இதை விசுவாசிக்கும் போது ஆண்டவரே இது எனக்கும் சம்பவிக்குமான்னு கேட்டிருப்பான். உனக்கும் நடக்கும், நீ விசுவாசித்தான் உனக்கும் நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. சரி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இரு உனக்கு ஒரு டேட் டைம் வச்சிருக்கிறேன், அன்னைக்கு உடனே நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் சொல்லியிருப்பார், சொல்லாம எதை செஞ்சிருக்க மாட்டார். ஆண்டவர் என்னைக்குமே சொல்லாம எதை செய்ய மாட்டார், எந்த விஷயம் சொல்லிட்டு தான் செய்வார். இப்ப திடீர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏனோக்கு சாயங்காலம் ஒரு வீட்டு ஒரு சாயங்காலம் வேலையில் வச்சுங்க, வீட்டில் அவருடைய மனைவி சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஏனோக்கு தனியா ஜெபம் பண்ண வெளியில ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார், நடந்துட்டு போயிட்டே இருக்கிறார். திடீர்னு காணாம போயிட்டார். அப்போ மனைவிக்கு எங்க போனார்னே தெரியாது. சரி எங்க போனாலும் தெரியாது. தேடு 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 தேடி பார்த்து இந்த ஆண்டவரை நம்பி போய் கடைசியில் பாருங்க காணாத போயிட்டாரு. அப்படிதான் வந்திருக்கும் இல்லை. அவளுக்கு வந்து இன்னும் எரிச்சல் தான் அடைஞ்சிருப்பா. ஆண்டவர் வந்து அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டார். ஏனோக்கு எல்லாம் சொல்லியிருப்பாரு, அப்பா நீ எடுத்துக்கொள்ளப்படுறத நீ விசுவாசிக்கிற, கடைசி காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும்ன்ற நான் சொல்லிட்டேன், அதை நீ விசுவாசிக்கிற, நீ வரேன்ற, நான் கண்டிப்பாக உன்னை எடுப்பேன். அதை சொன்ன உடனே ஏனோக்கு அப்படி இருந்திருக்க மாட்டார். தன் மனைவி கிட்ட போய் கத்தரை கிட்ட இப்படி பேசுறாரு, என்னை எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்றாரு. தெரியுதா, எல்லாம் தானா நடந்திருக்காரு, சொல்லியிருப்பாரு. எடுத்துக்கொள்ளப்படுவேன் எடுத்துக்கொள்ளுவேன், என்னை கத்தரை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. ஒரு நாள் நான் திடீர்னு காணாத போயிடுவேன் போல இருக்கு, கத்தரை என்னை எடுத்துக்கொள்ளுவார் போல இருக்கு, கத்தரை கிட்ட இப்படி சொல்றாரு. அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஒரு நாள் ஏனோக்கு போனவர் திடீர்னு காணல, ஜெபிக்க போனவர் திரும்பி வரல. அப்ப மனைவி தெரிஞ்சிருப்பா கத்தர் அவரை எடுத்துட்டார், பரலோகத்துக்கு நேரா போயிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சொல்றேன், யாருக்குமே தெரியாம ஆல் ஆஃப் எ சடன் திடீர்னு கர்த்தர் எதுவும் செய்யறது கிடையாது. இன்னைக்கு எதுக்கு கர்த்தர் அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறன்னா, ஆண்டவர் சொல்லிட்டு தான் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க போகிறது. அன்னைக்கு ஏனோக்குக்கே அந்த காலத்திலேயே சொன்னாருன்னா, இன்னைக்கு நடக்க போற இந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் சொல்லாம வைக்கிறாரா? சொல்றார். இயேசு கிறிஸ்து ஆகிய கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. அவர் வரும்பொழுது அவரோடு சஞ்சரிக்கிறவர்களை கர்த்தர் எடுக்க போறாரு. இதெல்லாம் முன்னாலேயே சொல்லி வச்சிடுறாரு. சொல்லி வச்சு சஞ்சரிக்கிறவங்களை மட்டும் கர்த்தர் தூக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? முன்னாலேயே கர்த்தர் சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? பிரிப்பேர்டா இருங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, எடுக்க போறார். எடுக்க போகிறது திடீர்னு கர்த்தர் எடுத்திருக்க மாட்டார். எனக்கு கிட்ட முதலே சொல்லி இருப்பார், நான் உன்னை எடுக்க போறேன். அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க. இந்த காரியத்தை கர்த்தர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான காரியம் அல்ல, அந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவருடைய மனைவி கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க, சரி கர்த்தர் சொன்னது போல நடந்துருச்சு, இனி நாமும் கர்த்தரை தேடுவோம் சொல்லி தேடியிருப்பாங்க. அப்ப இது போலதான் இன்னைக்கு நான் கடைசி காலத்துல சொல்றேன், ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ஏன் தெரியுமா நமக்கு சொல்றாரு? நியாய தீர்ப்பை குறித்து ஏன் பேசுறாரு தெரியுமா? ஏன் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறத பேசுறார்? ஏன் கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசுறார்? இதுல ஒருத்தரும் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது என்பதில் ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த எச்சரிப்பு நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும், இந்த எச்சரிப்பு நமக்கு இருக்கணும். அதை குறித்து ஒரு பயம் இருக்கணும், நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும், அதற்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதானே ஆண்டவரோடு சஞ்சரிக்கணுங்கிறது. புரிதா? நீங்கள் ஆயத்தமா இருக்கணும், உங்க குடும்பம் ஆயத்தமா இருக்கணும், நீங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அதோடு நின்றக்கூடாது, ஒரு கூட்டத்தை நீங்க ஆயத்தப்படுத்தணும் இல்லையா? நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதுதான் சொல்ற, நோவாவுக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி பிரசங்கிக்க வைத்தார், ஜனங்கள் ஆயத்தப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணார், ஆனா யாரும் ஆயத்தமாகல. அது அப்புறம் ஏனோக்கும் கிறிஸ்துவின் வருகை குறித்து அவன் ஜனங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறான், நீதியை பிரசங்கித்திருக்கிறார். இந்த ஏனோக்கும் ஆயிரம் ஆயிரமான தன்னுடைய பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி ஏனோக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நான் சொல்றேன், ஆயத்தமாயிருங்க. சடனா நடக்கும், ஒவ்வொருத்தரும் ஆயத்தமா இருக்கணும். புரியுதுங்களா? ஆயத்தமா இருக்கணும். உங்க குடும்பத்திற்கு அவங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கணும், மத்தவங்க ஆயத்தமா இருக்கணும், மத்தவங்க ஆயத்தப்படுத்தணும். திடீர்னு காணாம போயிட்டு அப்புறமா கைவிடப்பட்டுட்டு அதை விட கொடுமை எதுவுமே இருக்காது. புரியல? அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. நான் என் மகிட்ட சொல்லுவேன் அடிக்கடி கேப்ப, திடீர்னு கர்த்தருக்குள்ள கரெக்டா ரெடியா நீ ஆயத்தமா இருக்கணும் சொல்லுவேன் அவட்ட. நீ ரெடியா இல்லைன்னு ஒரு நாள் திடீர்னு எங்க ரெண்டு பேர்த்தையும் கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டா நீ மட்டும் தனியா அந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும், யோசிச்சுப்பாராத அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் எங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருப்ப, ஜாக்கிரத பாத்துக்கோ அப்படின்னு. உண்மை இல்ல, நம்ம வந்து எச்சரிக்க வேண்டியதை கரெக்டான விதத்துல எச்சரிக்கணும். இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான நேரம் நெருக்கத்தில் இருக்கிறது. புரியுதா? ஆண்டவரை கருத்தோடு தேடணும், எந்த நிமிஷமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது யாருக்கு கர்த்தர் இந்த வெளிச்சத்தில் கொடுக்கிறாருன்னா, அவரோடு நெருங்கி வாழ 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 இந்த உணர்வு நமக்குள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அவரோட க்ளோஸா நீங்க பாருங்க, அவருடைய வருகை குறித்த உணர்வு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க உங்களுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது, மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது, சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிதான் ஊழியமே ஆரம்பிக்கும். இது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நோவாவும் ஏனோக்கும் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆண்டவரோடு சஞ்சரிச்சாங்க, மீதி எல்லாம் தானே அதுக்கு அடுத்து 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 வந்துச்சு. ஆண்டவரோட நேரத்தை செலவிடுகிறதுல ஸ்டார்ட் பண்ணுங்க, மீதி எல்லாம் தானே உங்க லைஃப்ல என்னென்ன நடக்கணும் அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆமென். உங்களை எப்படி நடத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி உங்களை கொண்டு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் பிளான் வச்சிருக்கார். நீங்க செய்ய வேண்டியது அவருக்கு டைம் கொடுங்க, மேக்சிமம் டைம் கொடுங்க, அதுக்கேத்த மாதிரி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், நடத்துவார். ஆமென். தேவனோடு சஞ்சரித்தார்கள், அவர்கள் தேவ எச்சரிப்பை பெற்றார்கள், கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், நியாய தீர்ப்பில் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுதான் சஞ்சரிக்கிறவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரோடு சஞ்சரிப்போம், இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, இவங்க எல்லாம் சாதாரண குடும்பஸ்தர்கள் தான், மனைவி பிள்ளைகள் விவசாயம் ஆடு மாடு இதெல்லாம் இருந்துச்சு, இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆண்டவரோடு சஞ்சரிச்சிருந்தாங்க. நீங்களும் உங்களுக்கு இருக்கிறதான சொந்த அலுவல்களின் நடுவிலே ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். நோவா தேவனோடு சஞ்சரித்த பொழுது ஆண்டவர் அவருடைய முழு குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்தார். அது நிகழ்காலத்திலே நடந்த நியாய தீர்ப்பு, அதற்கு தப்புவித்தார். ஏனோக்கின் நாட்களில் நடந்தது கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியத்திற்கு அடையாளமானது. அதனாலே கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டாலும் அதை கடைசி காலத்தில் நடக்க போகிறதற்கு அடையாளமாக வைத்தார். சஞ்சரித்த ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் நிகழ்கால நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்துவார், கடைசி நியாய தீர்ப்பை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு பேசணும், ஆண்டவர் உங்களோடு வெளிப்படுத்தணும், உங்களோடு பேசணும். பேசணும்னா நீங்க பேசினாலும் அவர் பேசுவார். நீங்க பேசாட்டி ஆண்டவர் உங்களோடு பேச முடியாது. நீங்க ஆண்டவரோடு பேசணும். நேரத்தை ஒதுக்குங்க. இதுவரைக்கும் நீங்க தனியா ஆண்டவரிடத்துல நேரத்தை செலவிடுகிற ஒரு நபரா இல்லைன்னா இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தனியா உட்காருங்க. சபைக்கு வரீங்க போறீங்க அதுலேயே திருப்தி ஆகாதீங்க. நீங்க தனியா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க. தனியா ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்க. இதுதான் முக்கியம். அங்கதான் ஆண்டவர்களோடு இடைபட முடியும். தனியாக நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படும் போதுதான் ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் உங்களிடத்துல பேச முடியும். அங்கதான் கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். நோவாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தார். பேழையை கட்டக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 100 வருஷ ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுத்தார். அடுத்த பக்கம் நீதியை பிரசங்கிக்கவும் கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஏனோக்கு வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை. அவரும் அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு கடைசி நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்களுக்கு அவன் போதித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் கிறிஸ்துவை கர்த்தரை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் இல்லாமல் மரித்தால் கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள், கைவிடப்பட்டு போவீர்கள் என்று அவன் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பான். தேவ பிள்ளையே, நீங்களும் கர்த்தரோடு சஞ்சரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ஒரு கூட்ட ஜனத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆயத்தப்படுங்கள். உங்களோடு கூடிய ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு இங்க இருந்து போங்க. ஆண்டவரே, நான் தனியா ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு வேணும்பா. தனியா நான் ஜெபிக்கணும். சேர்ந்து ஜெபிக்கிறதுலாம் ரெண்டு இருக்கட்டும், அது அடுத்தது. ஆனா தனியா நான் ஜெபிக்கணும். தனியா நான் பைபிள் படிக்கணும். தனியா நான் ஜெபிக்கணும். தனியா நான் உங்களோடு நான் நேரத்தை செலவிடணும். இதுல உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார், உங்களோடு பேசுவார். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க தான் அதன் எல்லையை குறிக்கணும். ஆண்டவரை பேச வைக்கிறதே உங்க கையில தான். அது அவர் கையில் இல்லை, உங்க கையில தான் இருக்குது. அவரை உங்களோடு பேச வைக்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவனோடு சஞ்சரித்த நோவா, ஏனோக்கு, அப்பா, இவங்களை நாங்கள் இந்த நாளிலே பார்க்க, அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் நியாய தீர்ப்புகளை குறித்து நீங்க வெளிப்படுத்தினதையும், நிகழ்கால நியாய தீர்ப்பையும் கடைசி நியாய தீர்ப்பையும் அவங்களுக்கு நீங்க பேசுனீங்க. அதற்கு ஏற்ற விதத்தில் ஊழியம் செய்யவும் அவங்கள வச்சீங்க. அதே போல எங்களுக்கும் இந்த கடைசி காலத்தில் மட்டுமல்ல, எங்கள் நிகழ்காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்புகளையும் கடைசி நியாய தீர்ப்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. நாங்கள் இதை கண்டு ஜனங்களை எச்சரிக்கிறவர்களாய் எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. எங்கள் காலங்களும் நேரங்களும் வீணாய் போகக்கூடாது. நாங்கள் உமக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இருக்கிற ஒரு வாழ்க்கை உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழட்டும். உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டட்டும். நோவாவின் நாட்களிலும் ஏனோக்கின் நாட்களிலும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தாங்கப்பா. ஆண்டவரே, அதே ஜனங்கள் எங்கள் காலத்தில் இருக்கிறாங்க. இவர்களை நாங்கள் உணர்த்துவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு நேரத்தை செலவிடுவார்களாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன்.